அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் பிரிட்டிஷ் தொண்டு நிறுவன ஊழியர் டேவிட் ஹெயின்ஸின் கொலைவிற்கு பொறுப்பானவர்களை பிரிட்டன் வேட்டையாடி நீதிக்கு பதில் சொல்ல வைக்கும் என பிரிட்டிஷ் பிரதமர் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
David has been murdered in the most callous and brutal way imaginable by an organization which is the embodiment of evil.
இந்தியர்கள் இந்தி கற்பதை போல இலங்கை வடமாகாண மக்கள் சிங்களம் கற்க வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தில் இந்திய பதில் துணை தூதர் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள்.
வடமாகாணத்தில் அதிக எண்ணிக்கையில் சிங்கள பாஷையில் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். இந்த நாட்டில் மூன்று முக்கிய மொழிகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாட்டில் உள்ள முக்கியமான இணைப்பு மொழிகள் கற்பது மிகவும் அவசியம்.
இந்திய இலங்கை கடல் எல்லைப்பரப்பில் மீன்பிடிக்க முடியாதவாறு தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தடுக்கப்பட்டதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்திருக்கும் புகார்கள். நிறைவாக நாகரிக கோமாளிகள் தொடரின் 22 பகுதி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
தொண்டு நிறுவன பிரிட்டிஷ் ஊழியர் டேவிட் ஹெயின்ஸை சிறச்சேதம் செய்தவர்களை எத்தனை காலமானாலும் வேட்டையாடி நீதிக்கு பதில் சொல்ல வைப்போம் என பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய அரசு அமைப்பினர் ஹெயின்ஸை கொன்ற செயல் அந்த குழுவை எதிர்த்து மோத வேண்டும் என்ற பிரிட்டனின் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தியிருக்கிறது என கேமரன் குறிப்பிட்டார்.
They are killing and slaughtering thousands of people. They claim to do this in the name of Islam. That is nonsense. Islam is a religion of peace.
மத்திய கிழக்கு முழுமைக்குமே ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக இஸ்லாமிய அரசு அமைப்பு விளங்குகிறது என்றும் அதனை அழிப்பது அவசியம் என்றும் கேமரன் கூறினார். சிரியாவில் 18 முன்னர் கடத்தப்பட்டிருந்த டேவிட் ஹெயின்ஸ் சிறச்சேதம் செய்யப்படுவதற்கு முந்தைய கணங்களையும் பிந்தைய கணங்களையும் காட்டுவதாக தெரியும் வீடியோ இணையத்தில் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது.
ஈராக்கில் பெரும்பாலும் இஸ்லாமிய அரசு போராளிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஃபலுஜா நகரில் உள்ள மருத்துவமனை அரசாங்க படையினரின் செல் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. அப்பாவி மக்களின் மரணத்தை தவிர்க்கும் வகையில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்ட நகரங்களில் இருக்கின்ற குடிமக்கள் பகுதிகள் மீது செல் வீசுவதை நிறுத்துமாறு ஈராக்கின் புதிய பிரதமர் ஹைதர் அல் அபாத்தி அவர்கள் உத்தரவிட்ட மறுதினம் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. அந்த மருத்துவமனையின் கட்டிடத்துக்கு சேதம் விளைவித்த அந்த செல் தாக்குதலில் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் காயமடைந்ததாக ஃபலுஜாவில் இருக்கின்ற அந்த மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார்.
ரோமில் 20 ஜோடிகளின் திருமணங்களை போப்பாண்டவர் பிரான்சிஸ் தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கிறார். 14 இடைவெளிக்கு பின்னர் போப்பாண்டவர் ஒருவர் இப்படி பல ஜோடி திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்.
Un piccolo consiglio. È normale che gli sposi litighino. È normale.
திருமணம் செய்து கொள்ளாமலேயே சேர்ந்து வாழும் ஜோடிகள் ஏற்கனவே ஒருவரோடு பிள்ளை பெற்றிருந்தாலும் தற்போது வேறொரு நபரை திருமணம் முடிப்பவர்கள் என சாதாரணமாக வத்திக்கான் அங்கீகரிக்காத வாழ்க்கைச் சூழல் உடையவர்களும் கூட இம்முறை ரோமன் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா தேவாலயத்தில் மனம் முடித்து வைக்கப்பட்டவர்களில் அடங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்ப வாழ்க்கை தொடர்பில் தேவாலயம் சொல்லித்தரும் பாடங்கள் பற்றி கத்தோலிக்க ஆயர்களின் கூட்டம் ஒன்று நடக்கவிருப்பதற்கு முதல் நாள் இந்த திருமண வைபவம் நடந்திருக்கிறது.
வியாழக்கிழமை நடக்க இருக்கின்ற ஸ்காட்லாந்தின் சுதந்திரத்துக்கான வாக்களிப்பு என்பது ஒரு தலைமுறையில் ஸ்காட்லாந்துக்காக ஒரே ஒரு தரவு எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவு என்று இருதரப்பு தலைவர்களும் கூறியிருக்கின்றார்கள். இந்த வாக்கெடுப்பில் தமது தரப்பு தோல்வியுற்றால் தான் மற்றொரு கருத்தறியும் வாக்கெடுப்பை நடத்த முயற்சிக்கப் போவதில்லை என்று ஸ்காட்லாந்தின் சுதந்திரத்துக்கு ஆதரவான அதன் முதலமைச்சர் அலெக்ஸ் ஹல்மண்ட் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஸ்காட்லாந்தை ஐக்கிய ராஜ்யத்துடன் இணைத்து வைத்திருப்பதற்கு ஆதரவான அணியின் தலைமை பிரச்சாரகரான அலிஸ்டர் டார்லிங் அவர்கள் சுதந்திரத்துக்கு ஆதரவாக ஒருவர் வாக்களித்துவிட்டு பின்னர் தனது மனதை மாற்றிக்கொண்டால் கூட அதுக்கு பின்னர் அவருக்கு வாய்ப்பே இல்லாத போய்விடும் என்று எச்சரித்திருக்கின்றார்.
வட இந்தியாவில் வெள்ளத்தில் சிக்கியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை மீட்கும் முயற்சிகள் தற்போது மீண்டும் மழை பெய்து வருவதால் தடைபட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் மழை ஓயும் வரை இடைநிறுத்தப்படுவதாக இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது. இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக நாட்கணக்கில் கடுமையாக மழை பெய்து வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டதில் 400 அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த மழை வெள்ளத்தால் இந்திய நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீரில் ஏற்பட்டிருக்கின்ற சேதத்தின் அளவு $80 அதிகம் என்று மதிப்பிடப்படுகிறது.
வடகொரிய அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி அமெரிக்கர் ஒருவருக்கு 6 சிறை தண்டனை அங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணியாக வடகொரியாவுக்குள் நுழைந்த அமெரிக்கரான மேத்யூ மீலர் அவர்கள் மீது 5 விசாரணை நடந்தது. அவர் தனது விசாவை கிழித்ததாக கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவருக்கு எதிரான வழக்கு குறித்தோ அல்லது குறிப்பான குற்றச்சாட்டு குறித்தோ அரசு செய்தி நிறுவனம் மிகவும் குறைவான விவரங்களையே வெளியிட்டிருந்தது. மில்லர் அவர்களையும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இன்னும் இரண்டு பேரையும் வடகொரியா தனது ராஜதந்திர விளையாட்டின் காய்களாக நகர்த்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கின்றது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இங்கே பிரிட்டன் குறித்த செய்தி ஒன்று. டேவிட் ஹெய்ன்ஸ் என்ற பிரிட்டிஷ் தொண்டு நிறுவன ஊழியரை கொண்டிருக்கும் இஸ்லாமிய அரசு ஜிகாதி குழுவை விரட்டிப்பிடித்து வேட்டையாடுவோம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கேமரன் தெரிவித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். அது பற்றிய பிபிசியின் மேலதிக விவரங்களை தமிழில் தொகுத்து தருகிறார் சாதாத்.
பிரிட்டனில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட குழுவான கோப்ரா குழுவுடன் அவசர கூட்டம் ஒன்றை நடத்திய பின்னர் கருத்து வெளியிட்டிருக்கின்ற பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன், இஸ்லாமிய அரசு அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கின்ற தொண்டு நிறுவன ஊழியர் டேவிட் ஹெய்ன்ஸை ஒரு பிரிட்டிஷ் நாயகன் என்று குறிப்பிட்டார். ஹெய்ன்ஸின் கொலைக்கு காரணமானவர்களை பிரிட்டன் வேட்டையாடும் என்று அவர் கூறினார்.
டேவிட் ஹஸ் பீன் மர்டர்ட் இன் தி மோஸ்ட் காலஸ் அண்ட் ப்ரூட்டல் வே இமேஜினபிள் பை ஆன் ஆர்கனைசேஷன் விச் இஸ் தி எம்பாடிமென்ட் ஆஃப் ஈவில். We will hunt down those responsible.
டேவிட் கற்பனை கட்டாத கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கின்றார். தீமையின் மொத்த உருவமாகவே தேடுகின்ற ஒரு அமைப்பு இவரை கொன்றிருக்கின்றது. டேவிட்டின் கொலைக்கு பொறுப்பானவர்களை எவ்வளவு காலம் எடுத்தாலும் சரி, நாங்கள் வேட்டையாடி நீதிக்கு பதில் சொல்ல வைப்போம்.
இன்னொரு பிரிட்டிஷ் பிரஜையால் இப்படி ஒரு ஈனச் செயலை செய்ய முடிந்திருப்பது கண்டு நாடே வெறுத்து போயிருக்கிறது என அவர் குறிப்பிட்டார். இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் அரக்கர்கள் என்றார் கேமரன். ஹெய்ன்ஸ் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுவதை காட்டும் வீடியோ ஒன்று சனிக்கிழமை பின்னிரவில் வெளியாகியிருந்தது. இந்த வீடியோவில் ஹெய்ன்ஸ் ஆரஞ்சு நிற அங்கி அணிந்து மண்டியிட்டிருந்தார். அவருக்கு பின்னால் முகமூடி அணிந்து கையில் கத்தி ஒன்றை ஏந்தி நின்றார் தீவிரவாதி. பின்னர் ஹெய்ன்ஸ் தனது முழுப்பெயரையும் சொல்லி தான் சிறச்சேதம் செய்யப்படுவதற்குமான முழுப்பழியும் டேவிட் கேமரனையே சாரும் என்று சொல்கிறார். ஹெய்ன்ஸ் பேசி முடித்த பின்னர் ஆயுததாரி இங்கிலாந்து மக்கள் பேசுகின்ற விதமாக ஆங்கிலத்தில் பேசுகிறார். இஸ்லாமிய அரசு அமைப்பு எதிராக குர்த் படைகளுக்கு ஆயுதம் வழங்க டேவிட் கேமரன் அளித்த வாக்குறுதிக்காக இந்த பிரிட்டிஷ் பிரஜை விலை கொடுக்கிறார் என அந்த ஆயுததாரி சொல்கிறார். ஹெய்ன்ஸ் சிறச்சேதம் செய்யப்பட்ட பின்னரான காட்சி பிற்பாடு அந்த வீடியோவில் வருகிறது. இதே வீடியோவில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் தாம் பிடித்து வைத்திருக்கும் மற்றொரு பிரிட்டிஷ் பணைய கைதியையும் கொல்லப்போவதாக அச்சுறுத்தியிருக்கிறார்கள். இந்த வீடியோ நிஜமானதாகத்தான் தோன்றுகிறது என பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த கொலையை காட்டுமிராண்டித்தனமானது என அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கண்டித்திருக்கிறார். அமெரிக்கா பிரிட்டனுடன் தோளோடு தோளாக இந்த துயரத்திலும் அதற்கான பதில் நடவடிக்கையிலும் இணைந்து நிற்கிறது என்று அவர் கூறினார். இதை செய்தவர்களை நீதியின் முன் நிறுத்தவும் அவர்கள் உலகுக்கு ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை அழிக்கவும் பரவலான நாடுகளின் கூட்டணி ஒன்றுடன் சேர்ந்து செயல்படப் போவதாக ஒபாமா கூறியிருக்கின்றார். கொல்லப்பட்டிருக்கின்ற டேவிட் ஹெய்ன்ஸ் குடும்பத்தினரும் அவருடைய மனிதாபிமான பணிகளை போற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இனம் மதம் எல்லாம் பார்க்காமல் உற்சாகத்துடன் மனிதர்களுக்கு உதவுவதையே வாழ்க்கையாக கொண்டவர் டேவிட் ஹெய்ன்ஸ் என அவரது சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த மாதம் இரண்டு அமெரிக்க செய்தியாளர்கள் ஜேம்ஸ் ஃபாலி மற்றும் ஸ்டீவன் சட்லாஃப் ஆகியோர் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருந்தனர். இஸ்லாமிய அரசு அமைப்பினர் செய்யும் இப்படியான கொலைகள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு முற்றிலும் முரணான காட்டுமிராந்தித்தனமான காரியங்கள் என பிரிட்டனின் இஸ்லாமிய சமூகம் என்ற அமைப்பின் தலைவர் சுக்ரா அகமது தெரிவித்திருக்கிறார்.
People who can behave in the way that these men have clearly done, who can murder and murder especially in the heinous way in which they have done, just seems like such a barbaric and alien thing to us.
இவர்களைப் போல நடக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான கொடூரமான முறையில் கொலைகளை செய்யக்கூடியவர்கள் செய்வது மிகவும் காட்டுமிராண்டித்தனமாகவும் ஏற்பில்லாத விஷயமாகவும் எங்களுக்கு தெரிகின்றது. இவற்றை காலையில் கூட நான் ஒருத்தரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி நாம் போய்விட்டதாக தெரிகின்றது என்று அவர் கூறினார். இந்த நாட்டில் பலருமே அப்படித்தான் இந்த விஷயத்தை பார்க்க முடியும். 21ஆம் நூற்றாண்டில் இப்படியான ஒரு காரியத்தை நாம் சகித்து கொள்ளவே முடியாது.
இதனிடையே இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிரான சர்வதேச இராணுவ நடவடிக்கையில் உதவுவதற்காக 600 துருப்பினரையும் இராணுவ விமானத்தையும் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு அனுப்புவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் அறிவித்திருக்கிறார். ஆனால் தாக்குதல் நடவடிக்கைகளில் துருப்பினர் ஈடுபடுத்தப்படுவார்களா என்பது பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தஞ்சம் கோரியிருக்கும் பாகிஸ்தான், ஆப்கான் மற்றும் ஈரானியர்களை மீண்டும் திருப்பி அனுப்ப அரசாங்கம் ஆரம்பித்திருப்பதை தடுக்கக் கோரி இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் பூபாலரட்டம் சேவகன்.
இலங்கை அரசாங்கம் தமது நாட்டில் தஞ்சம் கூறியிருக்கின்ற பாகிஸ்தான், ஆப்கான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை மீண்டும் திருப்பி அனுப்ப ஆரம்பித்திருப்பதை தடுக்குமாறு கோரி இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. முதலில் இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவர்களை நாடு கடத்த அனுமதி வழங்கியிருந்த போதிலும் அவர்களில் சிலரை இலங்கை அரசாங்கம் விடுதலை செய்திருந்தது. அதனை அகதிகளின் சட்டத்தரணி முன்னதாக பாராட்டியும் இருந்தார். ஆனால் தற்பொழுது இலங்கை அரசாங்கம் அந்த தஞ்சம் கோரிகளை மீண்டும் நாடு கடத்த தொடங்கியிருக்கின்றது. இதனையடுத்தே அகதிகளுக்கான சட்டத்தரணிகளால் அந்த நாடு கடத்தும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துமாறு இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மனு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மனு செப்டம்பர் 29 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக அகதிகளின் சார்பிலான சட்டத்தரணியான லக்ஷன் டயஸ் கூறியிருக்கின்றார். மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு முடிவுக்கு வந்ததன் பின்னர் இலங்கை பாதுகாப்பு அமைச்சுக்கும் ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்புக்கும் இடையே ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருக்கின்ற குடிவரவு திணைக்களம் ஆட்களை தற்போதைக்கு நாடு கடத்தாது என்று உறுதி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்குறுதி மீறப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த உடன்பாடு ஏற்பட்ட சில தினங்களிலேயே குடிவரவு திணைக்களம் ஆட்களை சிறிது சிறிதாக நாடு கடத்த தொடங்கியிருக்கின்றது. இது சர்வதேச நியமங்களை மீறுகின்ற ஒரு செயலாகும். இதன் காரணமாகவே UNHCR அவர்களை நாடு கடத்த வேண்டாம் என்று கூறுகின்ற தமது 3வது வலுவான கோரிக்கை கடிதத்தையும் வெளியிட்டிருக்கின்றது என்றார் லக்ஷன் டயஸ். இந்த தஞ்ச கோரிக்கையாளர்களை இங்கேயே தடுத்து வைப்பதற்கான முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்வது தொடர்பில் அரசுக்கும் UNHCRக்கும் இடையில் ஒரு இணக்கம் ஏற்பட்டால் சமூக அமைப்புகளும் அதற்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார்.
So what I am proposing, there is a possibility that government, if government is interested or even government and UNHCR reach consensus on...
அரசுக்கு ஆர்வம் இருந்தால் அவர்கள் UNHCR உடன் ஒரு இணக்கத்துக்கு வந்தால் அந்த அகதிகளின் தங்கிய கோரிக்கையை UNHCR விசாரித்து முடிக்கும் வரை அவர்களுக்கான ஒரு தங்கும் முகாமை அவர்கள் ஏற்படுத்தலாம். அதற்கு ஏனைய சமூக அமைப்புகளும் உதவலாம். அவர்களை நாடு கடத்துவதை விட இது மேலான நடவடிக்கை என்று நான் கருதுகின்றேன் என்றார் லக்ஷன் டயஸ்.
செய்திகளை தந்தவர் பூபாலரட்னம் சிவகன். இந்தியர்கள் ஹிந்தி மொழியை கற்பதைப் போல இலங்கை வடமாகாண மக்கள் சிங்களம் கற்க வேண்டும் என்று இந்திய பதில் துணை தூதர் யாழ்ப்பாணத்தில் இன்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் இந்தி மொழியை கற்பதில் ஆர்வம் காட்டியிருப்பதைப் போன்று தங்களுடைய நாட்டு மொழியாகிய சிங்கள மொழியையும் தமது நலன் கருதி கற்க வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கைக்கான பதில் இந்திய துணை தூதர் SD மூர்த்தி அவர்கள் ஆலோசனை கூறியிருக்கின்றார். இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் இந்தி மொழி கற்ற மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார்.
மீண்டும் இந்தி வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வடமாகாணத்தில் அதிக எண்ணிக்கையில் சிங்கள பாஷையில் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். இந்த நாட்டில் 3 முக்கிய மொழிகள் இருக்கின்றன. நீங்கள் ஹிந்தி கற்பது இல்லாமல் சிங்கள மொழியும் கற்பதில் ஆர்வமாக இருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாட்டில் உள்ள முக்கியமான இணைப்பு மொழிகள் கற்பது மிகவும் அவசியம். அதேபோல் எங்கள் நாட்டில் எங்களுடைய தாய்மொழியும் நாங்கள் கற்றிருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். எங்களுடைய தேச மொழி ஹிந்தியும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதோடு சர்வதேச மொழியான ஆங்கிலத்தையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் இந்தியாவில் மினிமம் 50% மக்கள் 3 மொழியும் பேசுபவர்களாக உள்ளார்கள். அதே போல் வடமாகாண மக்களும் 3 மொழிகளையும் கற்க வேண்டும் என்பது எங்கள் ஆர்வம். அதோடு ஹிந்தி மொழியை நீங்கள் கற்றால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்தியா செல்லும் போதோ மற்றது ஏதாவது ஒரு வியாபார விஷயமாக இந்தியா செல்லும் போதோ ஹிந்தி சினிமாக்களையோ ஹிந்தி டிவி சீரியலை பார்ப்பதற்கோ உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும். அதோடு இங்கு மேற்படிப்பு செல்லும் போது, மேற்படிப்புக்காக இந்தியா செல்லும் போது ஹிந்தி மொழி உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த ஹிந்தி மொழியை நீங்கள் கற்று ஆர்வத்துடன் கற்று இதுபோல் பிரகடனம் செய்வது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. வருங்காலத்திலும் இதுபோல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்று தெரிவித்துள்ளதை சிந்திக்கிறேன். நன்றிமா.
என்றார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதில் இந்திய துணை தூதுவர் SD மூர்த்தி அவர்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இந்தி கட்ட மாணவர்கள் தமது மொழியாற்றலை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். இந்தி மொழியாற்றலை விருத்தி செய்வதற்காக நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் இந்த நிகழ்வின் போது வழங்கப்பட்டன.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்திய இலங்கை கடல் எல்லை பரப்பில் மீன் பிடிக்க முடியாதவாறு தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய சம்பவத்தில் என்ன நடந்தது என்று தமிழக கடலோர விசைப்படகு மீனவர் சங்கத்தின் ராமேஸ்வரம் மாவட்ட செயலாளர் P. சேசுராஜனிடம் கேட்டேன்.
நேற்று காலை 7 மணி அளவில் ராமேஸ்வரத்தில் இருந்து 618 மீனவர்கள் விசைப்படகுல ஒரு படகுக்கு சுமார் 4-5 மீனவர்கள் மீன் பிடிக்க சென்றாங்க. பாரம்பரிய இடத்தில் கச்சேரி பகுதியில மீன் பிடிக்க போகும்போது இலங்கை கடற்படை வந்து புதிதாக ஒரு 6-5 கப்பல்களை போட்டு எல்லையை தாண்ட விடாத அளவுக்கு அவர்களை வந்து கொடுமைப்படுத்தி வலைகளை சேதப்படுத்தி அவர்களை மீன் பிடிக்க விடாமல் தடுத்து விடுறாங்க. இந்த சூழ்நிலை நீடிச்சா பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்க முடியாம தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப அழிக்கப்படுது. இது போக இதுவரை மீனவர்களை வந்து படகு ரிப்பட கிடக்கிற படகையும் வந்து அவங்க வந்து இலங்கை கடற்படை கைது செய்யறாங்க. அதே மாதிரி காற்று உரத்துல படகு வந்து மூழ்கி போனா அந்த உயிருக்காக தத்தளிச்சுட்டு இருக்கிற மீனவர்களை காப்பாற்றுற படகையும் கைது செய்யறாங்க. இந்த நிலைமை நீடிச்சா தொழிலே தமிழக மீனவருடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமா அழிக்கப்படுது. இந்த நிலைமைக்கு வந்து இலங்கை அரசும் ஒரு இலங்கை மீனவர்களோட பேசி பிரச்சனை இல்லாம கொஞ்ச காலத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா மத்திய அரசு வந்து மெத்தனம் போக்கா இருக்கு. உடனே மத்திய அரசும் இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும்.
நேற்று மீன் பிடிக்க போனவங்க யாரும் மீன் பிடிக்க முடியாம போயிடுச்சுங்கிறீங்களா?
ஆமா சார், மீன் பிடிக்க முடியாம சுமார் 300 மேற்பட்ட படகுகள் வந்து திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப பயத்துல இலங்கை கடற்படை வந்து மீனவர்களை என்ன செய்வாங்கன்னு தெரியாம பயப்படுறாங்க. நம்ம படகை சிறைபிடிச்சிருவாங்களா, இப்ப படகு வந்து முட்டி மூழ்கடிக்கிறாங்க இலங்கை கடற்படை. அதனால ஒவ்வொரு படகு சுமார் 15 லட்சம் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை இருக்கு. படகுகளோட பிடிபட்டா வாழ்வாதாரம் போயிருது. இப்ப ஏற்கனவே பிடிபட்டு இருக்கிற படகுகள்லாம் வந்து படகுகளுக்கு பருவ காற்று மாறி 2 வாரங்கள்ல மாறிட்டாங்க. கிடக்கிற படகுலாம் சேதமாயிரு, ஒன்னோட ஒன்னு முட்டி மூழ்கி போயிடுற ஒரு அபாய நிலை இருக்குது. ஒரு படகுக்கு சுமார் வந்து 25,000 முதல் 50,000 வரை நஷ்டமா இருந்திருக்கு. இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இருந்து மீன் பிடிக்க போன படகுகளுக்கு 300 மேற்பட்ட படகுகள் மீன் பிடிக்காம திரும்பி வந்தாங்க. இலங்கை அரசு கொஞ்சம் மனிதாபிமானத்தோட இனிமே நடந்துக்கணும். ஏன்னா தமிழக மீனவர்கள் புதிதா வந்து இழுவலை வச்சு இருக்கல. சுமார் 100 வருட காலமா வந்து பாரம்பரியமா மீன் பிடிச்ச இடத்துலதான் மீன் பிடிக்கிறோம். அதே மாதிரி இழுவலையை வந்து நாங்களும் குறைச்சிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த இழுவலைய கூடிய விரைவில் நிப்பாட்டிடுவோம். அதுவரை பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு இலங்கை அரசு கொஞ்சம் வந்து எங்களை விட்டு கொடுக்கணும்.
இப்போ கிட்டத்தட்ட நேத்து வந்து 600 படகுகளுக்கும் மேல போனாங்கன்னு சொன்னீங்க. அதுல 300 பேர் திரும்பி வந்திருக்காங்க. மத்தவங்க என்ன ஆனாங்க, யாராவது மீன் பிடிச்சிட்டு வந்தாங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்கு?
மீன் பிடிச்சிட்டு கச்சேரியில இருந்து அப்படியே வரிசையா கிடந்ததுனால கரெக்டா வந்து இந்த பகுதியில இந்திய பகுதியில இழுத்திருக்காங்க. இந்திய பகுதியில வந்து இழுத்தவங்களுக்கு பூரா ஒரு படகுக்கு 15,000 to 25,000 வரை நட்டம் தான் வந்திருக்கு.
ஏன்
எதுக்கு நம்ம திரும்ப? ஏன்னா சார், மீன் இந்த பகுதியில கிடையாது, மீன் பிடிக்கிறதுக்கு இடம் கிடையாது. 12 ராமேஸ்வரத்துல இருந்து கச்சேரியும் 12 நாட்டுகள் மைல் தான். 7 நாட்டுகள் வரை வந்து வெறும் பாறைகளா இருக்கும், வலையை இழக்க முடியாது. 7 நாட்டுகள் தாண்டி வலையை இழக்குனா 2 hours 12 நாட்டுகள் வந்துடும். இந்த 5 நாட்டுகள் மைலுக்குல இருக்கிற 600 போட்டு நாங்க தொழிலே பண்ண முடியாது, இடமே இல்ல. அங்க எப்பவும் போற மாதிரி இங்க இருந்து நாங்க கச்சேரியில இருந்து நெருங்கி பகுதிக்கு போயிட்டு அப்படியே திரும்பி நாங்க வந்துருவோம். இதுதான் தொன்று தொட்டு ராமேஸ்வரத்துல என்னைக்கு விசைப்படகுன்னு உருவாகிச்சோம் அன்றையில இருந்து நாங்க அது மாதிரிதான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை கடற்படை என்ன இந்திய எல்லைக்குள்ளேயா வந்ததுங்கிறீங்க?
இலங்கை கடற்படை கண்டிப்பாக இந்திய எல்லைக்குள்ள வராது சார். இந்திய எல்லை இலங்கை எல்லை பிரிக்கும் போது வந்து இலங்கை இந்திய பகுதி குறைவாகவும் இலங்கை பகுதி கடற்பரப்பு வந்து அதிகமாகவும் இருக்கு. இந்த கச்சிரிவு கொடுத்ததுக்கு அப்புறம் எப்போ வந்து அந்த இடத்துல 74 கச்சிரிவு கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா 83 இனக்கலவரம் வர எந்த பிரச்சனையும் இல்லாம இருநாட்டு மீனவர்களும் ஒன்னா சந்திச்சு அவங்க சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டு எங்க சாப்பாடு அவங்க சாப்பிட்டு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். என்றைக்கு 83 இனக்கலவரம் இலங்கையில உருவாகிச்சோ அதுக்கப்புறம் நாங்களும் படிப்படியாக மீனவர்கள் சுடப்படுறது, படகுகள் சிறைபிடிப்பது தொடர் வாடிக்கையா நிகழ்வா இருக்கு. நாங்க அது இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து புதிதா வந்து இழுவலை வச்சு இருக்கிற மீன் வளத்தை அழிக்கிறேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க.
அந்த வலையை விடுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்?
அந்த வலையை விடுறதுக்கு சார், இப்ப எல்லாருமே தன்னுடைய முதலீடை வந்து இந்த விசைப்படகுல வந்து போட்டுருக்குறாங்க. இனிமே வந்து புதிதா உடனே அதை மாத்தணும் சொல்றது ரொம்ப கஷ்டம். படிப்படியாக இருவலைய ஒரு 1 வருஷத்துக்கு 100 படகை குறைப்பது, குறைச்சிட்டு அவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி படிப்படியா தான் கொண்டு போகணுமே தவிர எல்லாருமே இந்த வலிவலை வச்சு விடுற மாதிரி இருந்தா இந்த கடலை காணாது.
தமிழக கடலோர விசைப்படகு மீனவர் சங்கத்தின் ராமேஸ்வரம் மாவட்ட செயலாளர் பி சேசுராஜனின் செவ்வியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாகரிக கோமாளிகள் தமிழ்த்துறையில் நகைச்சுவையின் வரலாறு குறித்த தொடரின் 22வது பகுதி. தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். வைகை புயல் வடிவேலுவுக்கு பிறகு நகைச்சுவை நடிகர்கள் பலர் வந்து சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு முன்னரே தொழில் சாரா நாடக மேடையிலிருந்து வைஜி மகேந்திரா, மௌலி, விசு போன்ற நடிகர்கள் திரைக்கு வந்தார்கள். என்றாலும் அவர்களுடைய நகைச்சுவை நகர்ப்புற மக்களை குறிவைப்பதாகவே இருந்தது. வடிவேலு, விவேக், நாகேஷ் போல அனைவரும் ரசிக்கும் வண்ணம் இல்லை என்பதால் விசுவும் மௌலியும் இயக்குநர்களாக தம்மை மாற்றிக்கொண்டார்கள். வைஜி மகேந்திரா மட்டும் நகைச்சுவை பாத்திரத்தோடு நிற்காமல் வேறு பல பாத்திரங்களையும் ஏற்று நடித்து வந்திருக்கிறார். சார்லி, கருணா, கஞ்சா கருப்பு என பல நடிகர்கள் வரிசையாக வந்திருக்கிறார்கள். என்றாலும் நீடித்து நிற்கவில்லை என்பது ஒரு குறையே. பாண்டியராஜன், ஆண்பாவம் போன்ற சில படங்களில் சிறப்பான நகைச்சுவை உறுந்தளித்தார். சந்தானம் என்ற நடிகர் மட்டும் இப்பொழுது சிறிது நீடித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்.
விநாயகா, விக்னேஸ்வரா, இந்த ஊர்ல மழை பெஞ்சு பயிர் வளருதோ இல்லையோ, எல்லார் மண்டியில நல்லா மயிர் வளரணும். அதை நான் வெட்டு வெட்டுன்னு வெட்டணும், துட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டணும். டிஆரே தாடி எடுக்கணும்னு முடிவு பண்ணார்னா அது ஏன் கையால தான் எடுக்கணும்? கத்தி கொடு.
கிரி படத்துல வடிவேலுக்கு பேக்கரி கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்த மாதிரி நம்ம நல்ல தம்பிக்கும் இந்த சலூன் கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு.
தம்பி, என் பொண்ணு 3 மாசம் முழுவாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள பையன் ஓடி போயிட்டான் தம்பி.
பின்ன இருந்து பிரசவம் எல்லாம் பாத்துட்டா போவா?
அவனை உடுங்க தம்பி, ஓடு கழிப்பைய. இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீங்க தான் நல்லா சிரிச்ச முகமா இருந்தீங்க.
அதுக்கு
நீங்க தான் தம்பி என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்.
ஏ பையா, ஏ பையா, எவனோ ஓட்டின செகண்ட் ஹேண்ட் பைக்க என் பேர்ல புதுசா ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பாக்குறியா பையா?
தம்பி, அப்படி நீங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா என் பேர்ல உள்ள சலூன உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன்.
சலூன்
என்ன சொல்றீங்க?
அந்த டீலிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
சந்தானம் முதலில் சின்ன திரையில், அதாவது தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றில் சினிமாவை கிண்டல் அடித்து, குறிப்பாக திரைப்படங்களின் புகழ்பெற்ற நடிகர்களையும் புகழ்பெற்ற காட்சிகளையும் நையாண்டி செய்யும் லொல்லு சபா என்ற நிகழ்ச்சியை தன் குழுவினரோடு நடத்தி வந்தார். சின்னி ஜெயந்த் என்ற நகைச்சுவை நடிகருடன் ரகல சகல என்ற நிகழ்ச்சியையும் நடத்தி வந்தார். பின்னர் 2004 எந்த திரைத்துறையை கிண்டல் அடித்தாரோ அதே திரைப்படத்துறையில் கால் பதித்தார். சந்தானத்திற்கென்று நகைச்சுவையில் தனியான பாணி இல்லை. பல நகைச்சுவை நடிகர்களின் கலவையாகவே அவர் வலம் வந்தார். அங்கு அசைவில் புதுமை இல்லை. சில சமயங்களில் கவுண்டமணியின் சாயல் இவர் நடிப்பில் இருந்தது. அதாவது உரத்த நகைச்சுவை.
எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு. போன அரியறப்ப பார்த்தது. என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டீங்க போல இருக்கு. என்ன பாருங்க, நான் எப்படி அழைச்சிருக்கேன்.
ஏன் சுகர் வந்துருச்சா?
நானும் ஃபுல் டயட் சார். அடுத்த அரியர்ஸ்ல இன்னும் ட்ரிம் ஆயிடுவேன். நீங்களும் ட்ரிம் ஆகணும், ஏன்னா நமக்கு எல்லாம் வயசாயிட்டே போகுதுல்ல.
சார் யாரா? உங்க பெரியப்பாவா?
சார் யாரு? உங்க அல்லக்கையா? அரியர் ஃப்ரெண்ட்.
ஃப்ரெண்டா? ஐயய்யா, முட்டா போண்டாக்கு டை கட்டின மாதிரி இருக்கானே.
நைஸ் மீட் யூ. உங்ககிட்ட பேச வந்தது நிறையா இருக்கு. வாங்க பா. அப்புறம் வாங்க பா.
இவெல்லாம் என்ட்ரி ஆவா தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன்.
பாஸ் ஒரு முக்கியமான விஷயம்.
என்ன?
புதுசா ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்கேன்.
புது ரிலீஸா?
4 மாசம் ஆகுது. பையன் அங்க பாருங்க.
ஹே கலெக்டர் அன்பா, இன்னமும் 1000 கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான்.
புது மச்சான்.
நம்ம அடுத்த பிளான் என்ன?
உனக்கு ஃபேமிலி பிளானிங் தான். நானு ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமும் சந்திராயனை ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் ஏதோ அந்த மக்கு பசங்க தான் நீங்க. ஓ, பெல் அடிச்சாங்க பாரு, முட்டி போட வைக்க போறாங்க, போடா.
சந்தானம் பின்னர் ஒரு படத்தில் கதாநாயகராக நடித்தார். கதாநாயக நடிகர்கள் நகைச்சுவை பாத்திரங்கள் ஏற்றால் அதை ரசிக்கும் மக்கள் நகைச்சுவை நடிகர்களை கதாநாயகர்களாக ஏற்க மறுக்கிறார்கள் என்பது வரலாறு. அவருடைய கதாநாயக முயற்சி வெற்றி பெறவில்லை. வடிவேலு கதாநாயகனாக நடித்த இம்சை அரசன் 23 புலிகேசி வெற்றி பெற்றது என்றால் அதற்கு காரணம் அந்த கதாநாயக பாத்திரமே ஒரு நகைச்சுவை பாத்திரம் என்பதால் தான். கதாநாயகன் நகைச்சுவை வேடங்களில் நடித்து பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நகைச்சுவை பாத்திரங்களிலும் பிரகாசித்திருக்கிறார். கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி, பலே பாண்டியா, சபாஷ் மீனா போன்று பல உதாரணங்களை சொல்லலாம். கலாட்டா கல்யாணம் என்ற படம் இன்றும் நயமான நகைச்சுவை படமாக விளங்குகிறது.
ஒரு 500 ரூபாய் பணம் கடன் கொடுறா, ஜாக்பாட் ஆட
போனோம். ஐயோ, வாட் எ ஃபூல் ஆமே, ஒன்னும் மறந்தே போயிட்டதுடா. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல?
இலே, படிக்கும் போதுதான் உனக்கு அறிவு கிடையாது. இப்பவுமா என்ன போய் இந்த கேள்வி கேட்கலாமாடா? எனக்கு போய் யாரா போட்டு கொடுப்பா?
நான் கொடுக்கறேன்டா.
எப்பா
சந்திரா உட்கார்றா. நான் ஒரு பெரிய இக்கட்ட மாட்டிட்டு
இருக்கேன்டா.
நானு லலிதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லுவேன்ல.
2 வருஷமா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த போர் தானடா அடிப்ப.
விஷயத்த கேளு. எங்க கல்யாண விஷயமா லலிதாவோட அப்பா கிட்ட போய் பேசினேன். அந்த ஆள் என்ன பண்ணா, பாக்கி 3 பொண்ணுங்களுக்கு நீதான் மாப்பிள கொண்டுட்டு வரணும்னு என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டான் பாரு. அசந்து போய் உட்காந்துட்டேன்.
இதுக்கேண்டா அசந்து போனேன்? ஒரு மாப்பிள நானாச்சு, இன்னும் 2 தானே தேடணும்.
நீயா? அந்த பொண்ணுங்க கட்டிக்க வேண்டாம், மாப்பிள கொஞ்சம் ஒழுங்கா இருக்க வேணாண்டா.
என்னடா எனக்கு என்ன குறைச்சல்? ஜாலி ஜிம் காணா மேனேஜர் கைய கட்டினா அவுக்குறது இல்ல.
சரி போய் தொலை, அந்த பொண்ணோட தலைவிதி, நீ ஒரு மாப்பிள.
அது சரி, நாலு பொண்ணுங்கள நல்லதா பார்த்து நீ செலக்ட் பண்ணிருப்ப, எங்களுதெல்லாம் எப்படி இருக்கும்?
கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குண்டா. பாக்கி ரெண்டு மாப்பிள்ளைக்கு நான் எங்கடா போவேன்?
ஏன்டா பங்க் ஆகுற, என்னோட வா, கிளப் கூட்டிட்டு போற. அங்க இல்லாத பசங்களா?
குட் ஈவினிங் வக்கீல் சார்.
குட் ஈவினிங்.
குட் ஈவினிங் சார்.
குட் ஈவினிங்.
என்ன
வக்கீல் சார், என் ஃப்ரெண்டோட டாட்டர்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு நான் மாப்பிள தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க பையன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாம இருந்தானே?
அட ஏன்பா, கூட்டத்துல வந்து என் மனசை வாங்குற. அவன் ஒரு சட்டக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்கத்தாவுக்கு ஓடிட்டான்.
குட் ஈவினிங் ஆடிட்டர் சார்.
குட் ஈவினிங்.
உங்க பையன் ஒருத்தர் சந்தானம்னு கல்யாணம் ஆகாம இருந்தானே?
ஆமா.
அவன் எங்க இருக்கான்?
அதை ஏன்பா கேக்குற? அவன் ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாலாஜி பத்த போய் செட்டில் ஆயிட்டான்ப்பா.
என்னடா சந்திரா, வர வர மாப்பிள கொஞ்சம் அதிகமா போச்சு.
ஏண்டா, நீயும் நானும் பிள்ளையார மாதிரி இருந்தா மத்தவன சும்மா இருப்பானா? அவன் உனக்கு அர்ஜென்ட், லைஃப்ல செட்டில் ஆயிட்டான்.
ரஜினிகாந்த் நடித்த பெரும்பாலான படங்களில் காதல், ஸ்டைல், சண்டை என்று தூள் கிளப்பினாலும் நகைச்சுவையை தன் நடிப்பின் மூலம் புகுத்த தவறியதில்லை. திரைப்படத்தில் நகைச்சுவை மிக முக்கியம் என்று அவர் புரிந்து கொண்டிருந்தார்.
என்ன முருகேஷ், அதாவது பே இருக்கா இல்லையா? பாத்துருக்காங்களா பாக்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தான் திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவை உங்களுக்கு. ஏப்பா, பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா?
முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
எப்படி?
தூரத்துல ஒரு நாய்
எப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா.
நான் கேட்டேனா?
இல்ல.
அப்புறம் காத்தடிக்கிறதுல மரையெல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம்.
இந்த சத்தமா
நான் கேட்டதா?
இல்ல.
அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா?
மல்லிகை?
சரி சரி, காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும்.
எப்பா வருதுப்பா, மல்லிகை பூ வாசமும் வருது. கதை மட்டும் கேக்குறேன். சங்கு திருச்சி எரிஞ்சிடுவேன்.
அப்புறம்
என்னது என்னது
சலங்க?
ஐயோ, சலங்க சத்தமும் கேக்குது.
நான் கேட்டேன
இல்ல.
அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா
கிளம்பும்.
இதோ பாருங்கள், வேலைக்காரன் படத்தில் இன்னொரு நகைச்சுவை நடிகரான வி கே ராமசாமியுடன் எவ்வளவு அருமையாக தன்னுடைய நகைச்சுவை உணர்வை, நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர்.
மேம், அது இருக்கா?
அதுன்னா?
அதான் மேம், அது.
அதுன்னா எது?
அது அது.
பொடியா, கீழே பாம்பிட ஷாப் இருக்கு, பையன் அனுப்புற, சொல்லி அனுப்பு.
பொடிய, புரியாதவன். நான் கேக்குறது சின்னஞ்சிறு வயசு இளஞ்சிட்டு. அது
இந்த வயசுக்கு உனக்கு பொண்ணு கேக்குது? உனக்கு வெக்கமா இல்ல தாத்தா?
மறுபடியும் தாத்தாக்குத்தானே டீத்த உடைச்சிருவேன்.
கூப்பிட மாட்டேன், செத்தாலும் கூப்பிட மாட்டேன், சத்தியமா கூப்பிட மாட்டேன். உன்னை என் தாத்தாவும் கூப்பிட்டு என் தாத்தாவும் அவமதிக்க மாட்டேன். என் தாத்தா ரொம்ப 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 உயர்ந்தவர். யூ, வெக்கிட்ட கிளவா
கிளவான்ற?
சொல்றேன், ஆயிரம் தடவை சொல்றேன், கிளவா கிளவா. விசுகி கிளவா, பிராந்தி கிளவா, ஊர் சுத்தி கிளவா, ரவுடி கிளவா, பொறுக்கி கிளவா, பொம்பளை பொறுக்கி கிளவா.
நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா? நாட்டுக்கு
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு குறித்த தொடரின் 22வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள். தொண்டு நிறுவன பிரிட்டிஷ் ஊழியர் டேவிட் ஹெயின்ஸை சிறைச்சேதம் செய்தவர்களை வேட்டையாடி நீதிக்கு பதில் சொல்ல வைப்போம் என பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் சூளுரைத்திருக்கின்றார். வட இந்தியாவில் வெள்ளத்தில் சிக்கியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை மீட்கும் முயற்சிகள் தற்போது மீண்டும் மழை பெய்து வருவதால் தடைபட்டிருக்கின்றன.
ரோமில் 20 ஜோடிகளின் திருமணங்களை போப்பாண்டவர் பிரான்சிஸ் தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.